ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: கேட்போரும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த தீக்கைகளை மூன்று வகைப்படுத்தி சொல்கின்றார். ஞானவதியாகட்டும் கிரியாவதியாகட்டும் ரெண்டு வகையாக சொன்னார். இந்த ஞானவதியும் கிரியாவதியும் இரண்டுமே ஒவ்வொன்றும் மூன்று வகைப்படுகின்றது. இதெல்லாம் அன்பர் பெருமக்கள் அறிந்ததுதான். இதெல்லாம் தீட்சை வாங்கியவர்கள் தான் மிகுதியாக இருப்பார்கள். என்னவென்றால், சமயம், விசேடம், நிர்வாணம் என்பது மூன்று வகை. அந்த ஒவ்வொரு தீக்கை பெறும்போதும் நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்கின்றது, என்ன தகுதி உண்டாகின்றது என்று இந்த பாடலிலே அருமையாக சொல்ல இருக்கின்றார். விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும். பொருவில் நிர்வாணம் மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இரங்கடைவின் தொகை 11 81 51 200 24 66 5 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவறிதாம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றுமன்றே. விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும். மந்திராதிகாரம் என்று சொன்னால் மந்திரங்களை சொல்வதற்கு உரிய தகுதி. அதிகாரம் என்று இங்கு சொல்லப்படுவது தகுதி. சமய திசையினாலே என்ன தகுதி கிடைக்கும் என்று சொன்னால், மந்திரம் கணிப்பதற்கு உரிய தகுதி. அஞ்செழுத்து மந்திரம் நம்முடைய தேவார திருவாசகங்களாகிய அந்த நிறைமொழி மாந்தருடைய வாக்குகளாகிய அந்த பதிகங்கள், அவற்றையெல்லாம் ஓதுவதற்கு ஒரு சிறப்பான தகுதி கிடைக்கின்றது. அதற்கு முன்னரும் ஓதலாம், ஓத வேண்டும். ஆனால் அந்த சமய திசை பெற்று ஓதுவது ரொம்ப சிறப்பு. இப்ப நமக்கு அந்த முழு தகுதி, நமக்கு அது ஒரு லைசன்ஸ் வாங்கின மாதிரி. ஆக சமய தீட்சையினாலே மந்திர அதிகாரம், மந்திரங்களையும் தோத்திரங்களையும் சொல்வதற்குரிய தகுதி. அதுக்கப்புறம் அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம், அது விசேடம், விசேட தீட்சையினாலே வரக்கூடியது. அர்ச்சனாதிகாரம் என்றால் சிவபெருமானை பூசிப்பதற்குரிய அதிகாரம். விசேட தீட்சை சிவபூஜை எழுந்தருள பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசேட தீட்சை பெற்றவர்கள் தான் சிவபூஜை எழுந்தருள பண்ணிக் கொள்ளலாம். ஆகவே அந்த பூஜையை தான் அர்ச்சனை என்று சொன்னார். ஆகவே அந்த பூஜை செய்வதற்குரிய தகுதியை விசேட தீட்சை நமக்கு வழங்குகின்றது, சிவபூஜை செய்யக்கூடிய தகுதியை. அதுக்கப்புறம் சிவ யோகம் இயற்றக்கூடிய தகுதியையும், சரியை கிரியை சரியைக்குரிய தகுதியை சமய தீட்சை வழங்குகிறது. அதுல இந்த மந்திரங்களை கணித்தல், தோத்திரங்களை சொல்லுதல் ஒரு சிறப்பான பணி சரியையில. அதுக்கப்புறம் கிரியை தான் சிவபூசை. அந்த சிவபூசையாகிய கிரியையை செய்வதற்குரிய தகுதியை விசேட திசை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, கிரியையை அடுத்துள்ள யோகத்தை கடைபிடிக்கக்கூடிய தகுதியையும் அந்த விசேட திசை நமக்கு வழங்குகிறது. அப்போ சமய திசை விசேட திசையிலே சரியை கிரியை யோகம் மூணும் முடிஞ்சிருதுன்னா, அப்ப நிர்வாண திசையினால் பெறக்கூடியது எஞ்சி இருக்கக்கூடிய ஞானம்தான் என்பது தெளிவாகின்றது. ஆக நிர்வாண திசையை விளைவிக்கக்கூடிய பயனை சொல்கின்றார் பாருங்க. பொருவில் நிர்வாணம், பொருவில் என்றால் ஒப்பற்ற நிர்வாண திசை. ஆறு அத்வாக்களில் இருந்தும் நம்மை கடப்பித்து, ஆறு அத்வாக்களையும் நாம் கடந்து செல்லுமாறு நம்மை உயர்த்தி, அந்த சிவபெருமான் திருவடியாகிய பரபதத்துள் நாம் இரண்டர கலந்து அந்த வீடு வேற்றிலே நிலைத்திருக்கும்படி செய்துவிடும் எது நிர்வாண திசை. நிர்வாண திசை நமக்கு வீடு வேறையே தந்து விடுகிறது என்று சொல்கின்ற பொருவில் நிர்வாணம் ஒப்பற்ற நிர்வாண திசையானது ஆறு அத்வாக்களையும் கடந்து நாம் திருவடி கூடும்படி செய்கிறது. அப்ப ஆறு அத்வாக்கள்னு சொல்லும் போது எவையெல்லாம் ஆறு அத்வாக்கள், ஆறினுடைய பெயர்களையும் சொல்கின்றார்கள். அதுல ஆறு அத்வாக்கள் ஒவ்வொன்றோட பெயரையும் சொல்லி ஒவ்வொன்றும் எத்தனை எத்தனை தொகையும் சொல்கின்றார்கள். அதனாலதான் அந்த பாடல கொஞ்சம் பெருசா வருது. அந்த பகுதி ஆறு அத்வாக்கள் எவையெல்லாம் என்று சொன்னால், மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இரங்கடைவின் தொகை அதாவது ஆகமங்களிலே சொல்லியுள்ள முறையிலே இவற்றின் தொகை இறங்குதல் என்பது இந்த இடத்துல ஒலித்தல் என்று பொருள்படும். ஒலித்தல் பொதுவா இறக்கப்படுதல் என்ற பொருளை சொல்லுவோம். இறங்குதலை வந்து வருத்தப்படுதல் இறக்கப்படுதல். இங்க வந்து இறங்கல் என்பது ஒலித்தல். ஒலித்தலங்கும் போது அது சொல்லுதல் இயம்புதல் என்று அந்த அர்த்தத்தில் வருது. ஆகமங்களில் இயம்பப்பட்ட முறையிலே இவற்றுக்கு தொகை. அடைவு என்பது முறை. ஆகமங்களிலே இயம்பப்பட்ட முறையிலே இவற்றின் தொகை எண்ணிக்கை என்ன என்றால் நிரல் நிறையாக கொள்ளணும். முதல்ல 11 சொல்றார். முதல்ல சொன்ன அதுவாயது மந்திரங்கள். அப்ப அதோட இதை பொருத்திக் கொள்ளணும். மந்திரங்கள் 11. அடுத்து பதங்களை கூறினான் 81 சொல்றார். அடுத்த போல பதங்கள் 81, வண்ணங்கள் 51, புவனங்கள் 224, புவனங்கள் 224, தத்துவங்கள் 6, 6, 36, கலைகள் 5. ஆகவே மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. மந்திரம் 11, பதம் 81, வண்ணம் 51, புவனம் 224, தத்துவம் 36, கலைகள் 5. இப்படி பரந்து விளங்கக்கூடிய நெறி. நெறி என்றால் அத்வா என்பதன் பொருள். தமிழ்ல அத்வா என்பது வடமொழி. அதுக்கு தமிழ்ல நெறி வழி என்று பொருள்படும். பரந்த நெறி. இவ்வாறு பரந்து விளங்கும் இந்த அத்வாக்கள் 6 வகையையும் ஒருவி, ஒருவினா நீங்கி கடந்து, நினைவறிதாம் பரவதத்துள், மனதால் நினைப்பதற்கும் அறிய அந்த பரவதமாகிய அந்த திருவடி பேற்றில் உயிர் விரவ பயிற்சும் அன்றே, உயிரானது அந்த திருவடி பேற்றிலே திளைத்திருக்கும்படி இந்த நிர்வாண தீட்சையானது பயிற்றுவிக்கும். இப்போ நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும். என்ன அப்படின்னா, ஞானம்தான் வீடு வேறு பயக்கும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. ஆனா இங்கு ஆசிரியர் நிர்வாண தீட்சையின் மூலமாக வீடு வேறு கைகூடும் என்று சொல்கின்றார். ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல என்று இந்த ஆசிரியருக்கும் ஆசிரியராகிய அருளந்த சிவாச்சாரியார் சித்தியாரிலே சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஞானத்தால் தான் வீடு வேறு கிடைக்கும். இங்க நிர்வாண தீட்சையை என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கிறாரு. பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, நினைவறிதாம் பரவதத்துள், உயிர் விரவ பயிற்று என்றே சொல்லி முடிச்சிட்டார் வீடு பேர. அப்போ தீட்சையினாலே வீடு பேர் கிடைக்கும்னு ஆகுதே அப்படின்னா, இங்க சொன்னதுக்கு கருத்து மாவாடித்து இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு விளக்குகின்றார்கள். என்னவென்றால் இங்க சொன்னதனுடைய உட்கிடை என்னவென்றால், நிர்வாண தீட்சை அது ஞான பேச்சுக்கு உரியது. நிர்வாண தீட்சை நாம் நமக்கு சிவஞான பேச்சினை அருளும். அந்த சிவஞானத்தினால்தான் நமக்கு வீடு பேர் உண்டாகும். ஆகவே நிர்வாண தீட்சையே வீடு பேர் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இடங்கள் வரும்போது எப்படி அதற்கு நம்ம பொருள் பண்ணணும்னா, இந்த நிர்வாண தீட்சை நமக்கு ஞானத்துக்கு வழிவகுத்து விடுகிறது. ஞானம் கிட்டினால் வீடு பேர் தான் இல்லையா. ஆகையினாலே நமக்கு இங்க முரண்பாடான கருத்து எதுவும் சொல்லப்படவில்லை என்று மாவாடியிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே இப்ப ஒருவர் சொல்லலாம், உதாரணம் சொல்வார்கள் அறிஞர்கள், பணம் வந்தால் பசி தீரும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பணமே நேரடியா பசியை தீர்க்கும் என்பது பொருள் அல்லவே. அந்த பணத்தினால் நாம உணவை வாங்கி அந்த உணவை உண்டுதான் நம்ம பசி தீர முடியும். பணத்தை நேரடியா உண்டு பசி தீர்க்க முடியாது. அப்படின்னா அப்ப பணம் வந்தால் பசி தீரும் சொல்வது தவறுன்னு சொல்லியுமா? சொல்ல முடியாது. அதன் உட்கருத்து என்ன? பணம் வந்தால் வேண்டிய உணவை நாம வாங்கலாம், வாங்கி உண்டு பசியாகலாம் என்பதுதானே கருத்து. அதுபோலத்தான் நிர்வாண தீட்சையை பெற்றால் நமக்கு சிவஞானம் கைகூடும். அந்த சிவஞானம் கிட்டிவிட்டால் நமக்கு சிவபோகம் விளைவதிலே தடையில்லை. சிவஞான பேருடையவர்கள் தான் சிவபோகத்தை பெற முடியும். ஆகவே இந்த சிவபோகமாகிய வீடு பேரு அதுக்குரியது ஞானம். அந்த ஞானம் நிர்வாண தீட்சை வாயிலாக நமக்கு கிட்டுகின்றது என்பதுதான் அதனுடைய கருத்து என்று அருமையாக சொல்வார்கள். ஆக இந்த தீட்சை பற்றிய விளக்கங்களை இதுல பார்த்தோம் நாம. ஆகவே முதல்லயே ஆசிரியர் அப்படிதான் சொல்லி வந்தார். சரியை செய்வதற்குரிய தகுதியை சமய தீட்சையும், கிரியையும் யோகமும் செய்வதற்குரிய தகுதியை விசேட தீட்சையும் கொடுக்கிறதுனா, அப்ப நிர்வாண தீட்சையும் ஞானத்தை கொடுக்கும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இதுல மந்திரங்கள் 11 என்று சொன்னார்கள். 11 என்று சொல்லும் பொழுது அவை எவை என்று பார்த்தோமே ஆனால், அந்த ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற பஞ்சபிரம மந்திரங்கள், அப்புறம் ஹிருதயம் முதல் அஸ்திரம் வரை உள்ள ஷடங்க மந்திரங்கள், ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்று சொல்வார். இவை 11 மந்திரங்கள். பதங்கள் 81 சொல்வார்கள். அவற்றை பிரணவமாகிய ஓங்காரம் முதல் நமோ நம வரை 81 சொல்வார்கள். அக்கரம் 51, பதம் 81, பிரணவம் முதல் நமோ நம வரை. அக்கரம் 51, அகாரம் முதல் ஷகாரம் வரை. இவை வடமொழியிலே உள்ள அக்ஷரங்கள். 51, அகாரம் முதல் ஷகாரம் வரை. புவனம், புவனமோ உலகங்கள், புவனம் 224. அநாதிசிறுதை, அநாசிறுதை முதல் காலாக்னி வரை. அநாசிறுதை முதல் காலாக்னி வரை புவனங்கள் 224. அநாசிறுதை முதல் காலாக்னி வரை. தத்துவம் 36, பிருதிவி முதல் நாதம் வரை, அல்லது நிலம் முதல் நாதம் வரை தத்துவங்கள் 36. கலை ஐந்து எவையெல்லாம்? நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை, கலைகள் 5. ஆக 6 அத்வாக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தொகை கூறினார். அவற்றின் பெயர்களை நம்ம பார்த்துக்கொண்டோம். நிறைய எண்ணிக்கையில் உள்ளதுக்கு முதல் பேரும் கடைசி பேரும் பார்த்துக்கொண்டோம். சித்தாந்த படவிளக்கம் வாலையானந்த சுவாமிகள் அவர்கள் இயற்றியுள்ள சித்தாந்த படவிளக்கத்திலும் இந்த செய்திகளை எல்லாம் காணலாம். அப்படி இந்த நிர்வாண தீட்சை பரபதத்துள் உயிர் விரவ பயிற்சுன்னு சொல்லும் பொழுது இந்த ஆசிரியர் சொல்வது நமக்கு உண்மையிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிர்வாண தீட்சை 2 வகைப்படும், சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம். அசத்தியோ நிர்வாண தீட்சை பெற்றவர் அந்த உடம்பு நீங்கிய போது பரமுத்தி பெறுவார். சத்தியோ நிர்வாண தீட்சை பெற்றவர் பெற்ற மாத்திரத்திலேயே பரமுத்தி பெறுவார். உடம்பு உடல் நீங்கப்பெற்று பரமுத்தி அடைந்து விடுவார். அதுல சத்தியோ நிர்வாண தீட்சையில அதுல உள்ள அந்த சத்திய என்பது உடனே, உடனடியாக என்று பொருள்படும். அப்படிப்பட்ட நிர்வாண தீட்சையை வழங்கிய பெருமகனார் அல்லவா இந்த நூலாசிரியர் பெற்றாம் சாம்பானுக்கும் உள்ளிச்செடிக்கும் இல்லையா? ஆக அவரே இந்த நிர்வாண தீட்சையின் பெருமையை சொல்வது நமக்கு ரொம்ப கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கின்றது. அப்புறம் சொல்கின்றார் அருமையான செய்தி, தீக்கைகளினாலே நாம் சரியைக்கரிய யோகங்களை இயற்றி அவற்றின் மூலம் பெறக்கூடிய அந்த பதமுத்திகளை குறிப்பிடுகின்றார். கிரிய என மருவம் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும். உண்மை சரியை கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மருவியிடும். உயர் ஞானம் 2 மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவருள் 1 அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே. கிரிய என மருவம் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். கிரியைன்னு நம்ம சைவ நூல்கள்ல சொல்லப்படுகின்ற கிரியை என்று சொல்லி நம்முடைய அனுஷ்டானத்திலே வந்து பொருந்தக்கூடிய அவை அனைத்தும் ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு உதவும். ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு உதவக்கூடியவை. பாருங்க, ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் 8 சாத்திர நூல்கள் செய்துள்ளார்கள், புராண நூல்கள் எல்லாம் செய்துள்ளார்கள். அப்படி பல்வேறு பற்பல நூல்கள் செய்துள்ள உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் கூறுகின்றார்கள், ஞானம் கிடைப்பதற்கு கிரியை அவசியம் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இத்தனை நூல்கள் செய்திருக்கின்றே அவற்றை படித்துக் கொண்டிருங்கள், அதுவே போதும் ஞானத்திற்கு என்று அந்த அருளாளர் பெருந்தகை சொல்லவில்லை. இதெல்லாம் அந்த கிரியை செய்வதற்கு நமக்கு ஊக்கம் அளிப்பதற்காகத்தான். பொருள் இயல்புகளை அறிந்து கொண்டவையானால் அந்த கிரியைகளை, அனுஷ்டானங்களை, ஆலய வழிபாடுகளை, திருமுறை ஓதுதலை மேலும் மேலும் நாம் ஊக்கத்தோடு செய்யலாம், மேலும் உணர்வு பெருகி செய்யலாம். அதற்காக நமக்கு நூல்கள்லாம் வருவி செய்தார்கள். ஆகவே அந்த கிரியைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அனுஷ்டானமாகட்டும், சிவபூஜை ஆகட்டும், இல்லைங்களா, கோயில் திருக்கோயிலுடைய பிரார்த்த பூசை ஆகட்டும், அந்த கிரியைகள்லாம் அவ்வளவு அவசியம். அவைதான் ஞானத்திற்கு வாயில் என்று எத்துணை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. ஏன்னா அவர்கள் தான் இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். எது ஞானத்துக்கு வாயிலாக இருப்பதுன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தானே. அவர்கள் சொன்னதை நாம அப்படியே கேட்டு கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும் என்று ஆகமங்கள் எடுத்து கூறும். உண்மை சரிய கிரியாயோக தன்மையோர்க்கு உண்மை சரிய கிரியாயோக தன்மையோர், அதாவது சரிய கிரிய யோகங்கள் ரெண்டு வகை, உபாய சரிய கிரிய யோகம், உண்மை சரிய கிரிய யோகம். உபாய சரியை உண்மை சரியை, உபாய கிரியை உண்மை கிரியை, அப்படி இருக்குது. அதாவது உலகியல் பயன்களை குறித்து செய்யப்பெறுபவை உபாய சரியை உபாய கிரியை என்பார்கள். எந்த பலனையும் வேண்டாமல் திருவருள் ஒன்றையே வேண்டி செய்யப்படுவது, நிஷ்காமியமாக செய்யப்படுவது உண்மை சரியை உண்மை கிரியை உண்மை யோகம் என்பார்கள். அந்த உண்மை சரிய கிரியவங்களை கடைபிடித்தவர்களுக்கு கைலாயத்திலே அவர்களுக்கு பதமுத்திகள் காத்திருக்கின்றன. என்னவென்றால் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாலோகம். அந்த கைலாயமாகிய சிவலோகத்திலே உரிமையோடு நாம் வாழலாம். ஆக அது சரியை செய்தோருக்கு கிடைக்கக்கூடிய பேர். ஒரு வீட்டிலே அங்கே பணியாற்றுகின்ற அந்த பணியாளனுக்கு வீட்டிற்குள்ளே சுதந்திரமாக சென்று வர உரிமை உண்டு. ஏன்னா அங்கே எல்லா இடத்திலுமே பணி செய்யும் உரிமை அவனுக்கு உண்டு. அதுபோல சரியையாளனுக்கு அந்த சாலோக பேரு, கைலாயத்திலே அவன் சுதந்திரமாக வாழலாம். கிரியாவான் அவன் சிவபெருமானுக்கு குழந்தை என்ற முறையிலே, சிவபெருமானுக்கு அருகிலேயே தந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய உரிமை குழந்தைக்கு இருப்பது போல சிவபெருமானுக்கு சமீபத்திலே இருக்கலாம், அது சாமீப பேரு. அப்புறம் சாரூபம், சிவபெருமானுடைய திருவுருவத்தை பெற்று விளங்குதல், அது யோகம் இயற்றியவருக்கு யோகிக்கு அந்த பேரு. சாரூபங்கள் மருவியிடும், இந்த பதமுத்திகள் பொருந்திடும். சரி, உயர் ஞானம், ஞானத்தினால என்ன பேர் கிடைக்கும், அது சாயுச்சிய பேரு. அது பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றும்னு முந்தைய பாடலையே நிர்வாண தீக்கையின் பெருமை சொல்லும் போது அதுக்கு உள்ள அடக்கி சொல்லிட்டார். ஆக இங்க ஞானத்தை பத்தி என்ன சொல்றோம்னா, ஞானம் இரண்டு வகை, மிக முக்கியமான கருத்து. உயர் ஞானம் இரண்டாம், ஞானம் இரண்டு வகைப்படும், ரொம்ப முக்கியமான கருத்து. சரி, அந்த இரண்டு வகைதான் என்ன? மாறா மலம் அகல. மலம் என்ன, அவ்வளவு எளிதில் நீங்கக்கூடியதா? ஆணவ மலம் இல்ல, நீங்குவதற்கு அரியது. நீங்குதற்கரிய மலமும் பக்குவ காலத்தில் நீங்கிதான் போகும் இல்லையா? அப்படி நீங்கிவிட அகலாத மண்ணு போத அப்போதும் அந்த உயிரிடமிருந்து நீங்காமல் இருப்பது எது என்றால் சிவபெருமானுடைய திருவருள். அது அனாதி கேவலம் தொட்டு உயிரிடத்தை நீங்காது கலந்திருக்கின்றது. உயிர் ஆணவத்தில் உள்ளவா அழிஞ்சு கிடக்கிறது, அந்த உயிரிடத்தில் திருவருள் இருக்குமே. ஆனால் அப்ப திருவருளையும் அந்த ஆணவ வளம் மறைக்காது என்று சொன்னால், திருவருளை மறைக்கும் ஆற்றல் ஆணவத்துக்கு கிடையாது. ஆகவே தன் நிலைமையில் எந்த திரிபும் இன்றி உயிரிடத்திலே திருவருள் கலந்திருக்கின்றது. அது ஆணவ வளம் நீங்கிய பிறகும் உயிரோடு கலந்துதான் இருக்கும். அத மலம் அகல, அகன்ற பிறகும் அகலாத மண்ணு போத திருவருள், நிலைபெற்ற அறிவாகிய திருவருள். திருவருள் ஒன்று, அந்த திருவருள் ஒரு ஞானம். ஞானம் இரண்டுன்னு சொன்னாங்களே, அதுல ஒரு ஞானம் எது? திருவருள். எப்படிப்பட்ட திருவருள் சொல்றாரு? நீங்குவதற்கரிய மலம் உயிரை விட்டு நீங்கிய பிறகும் அந்த உயிரிடத்திலே பிரிப்பின்றி கலந்திருக்கும் திருவருள், அது ஒரு ஞானம். திருவருள் ஒரு ஞானம். ஒன்று, அதனை தெளிய ஓதும் சிவாகமம். ஒரு ஞானம் திருவருள். இன்னொரு ஞானம் என்னன்னா என்ன அப்படின்னா, அந்த திருவருளின் இயல்புகளை எல்லாம் தெளிவாக எடுத்து ஓதக்கூடிய சிவாகமம். அந்த சிவாகமம் இரண்டாவது ஞானம். என்று உலகறிய செப்பும் நூலே என்று உலகத்தார் அறிந்து கொள்ளும் பொருட்டு. உலகத்தார் நீங்க சொன்னா இசைக்கு மண் உலகேன்னு சிவஞான போது ஆராய்ச்சி சொன்ன மாதிரிதான் இல்லையா? உலகத்தாருக்கு வேதம் தான், சத்தியவாதம் உடையவருக்கு தான் ஆகமம். அந்த சத்தியவாதம் உடைய உலகத்தார் இங்க சிறப்பா சொல்றார். ஆகவே என்று உலகறிய செப்பும் நூலே என்று அடியார் உலகம் அறிந்து கொள்ளும்படி நூல் செப்பும், எது? ஆகமமே சொல்லும். ஆகமம் சொல்வதைத்தான் இங்க தான் சொல்வதாக சொல்கின்றார். ஆக உயர் ஞானம் இரண்டு, ஒன்று திருவருள், மற்றொன்று சிவாகமம். இதுல சிவாகமமாகிய ஞானத்தை அபரஞானம் என்பார்கள், திருவருளாகிய ஞானத்தை பரஞானம் என்பார்கள். இந்த ரெண்டு ஞானத்தையும் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளி வந்து சிவபெருமானுடைய திருவருளானின் வண்ணம் உமாதேவியார் ஞானப்பாலை ஊட்ட அந்த ஞானப்பால் மூலமாக இந்த இரண்டு ஞானத்தையும் பெற்றார் ஞான சம்பந்தர். அதனாலதான் இந்த ஞானத்தோடு அவர் சம்பந்தம் கொண்டார். ஞான சம்பந்தர் என்ற திருநாமம் அவருக்கு வழங்கியது. சிவஞான சம்பந்தர் ஆயினார். அந்த சிவஞானம் என்பது இந்த ரெண்டு ஞானமுமே அதில் அடங்கும். அபரஞானம் பரஞானம். அதான் ஆகம ஞானம் கிடைச்சிட்டுதுன்னா ஆகமத்திலே எல்லா கலைகளும் இருக்கு. அதான் தந்தையார் எச்சில் மயங்கிட இட்டவர் யாருன்னா உடனே அந்த கலைஞானம் எல்லாம் அது பாட்டு கடகடகடன்னு வருது. 11 பாடல்கள். அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் நம்ம சிந்திச்சு பாருங்க. அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் 3 வயசு குழந்தை எப்படி மழலை பேசுமோ அப்படி அந்த பேச்சை கேட்டு கேட்டு அனுபவிச்சுட்டு இருந்த தந்தையாருக்கு இப்போ அதே குழந்தை சற்றும் எதிர்பாராத முறையே ஒரு வினாவை கேட்டு அவருடைய மூடு புறம் எப்படி இருக்கும், இது யார் கொடுத்தாங்க, அது தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். அதை விட்டு அவருடைய சிந்தனை வேற எங்கேயும் இருக்காது. அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்படி அருமையான தமிழ் வளம் மிக்க புராண செய்திகளும் தத்துவ செய்திகளும் இலக்கிய இன்பங்களும் செய்யுள் ஓசை நலமும் இப்படி என்னென்ன நலம்லாம் உண்டோ தமிழ்லையும் சைவத்திலையும் அத்தனை நலங்களும் ஒருங்கிணைந்து விளங்கும்படியாக ஒரு பாடல் ரெண்டு பாடல் இல்ல 10 பாடல்களை பாடி 11வது பாடலிலே அதுக்கு திருக்கடை காப்பும் சொல்கின்றது அந்த குழந்தை என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உலகத்தில எந்த தந்தையும் பெற்றிருக்க முடியாது. ஆக அவர் செய்த பாக்கியம் எப்படின்னா அந்த கோணத்துல நாம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே அந்த மாதிரி ஆகையினாலே அந்த அபரஞானம் பரஞானம் ரெண்டையும் பெற்ற அதனாலதான் சேக்கிறார் பெருமான். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வதைய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடியார். அப்போ அந்த பாடலை பார்க்கும் போது அதுல 4 ஞானங்கள் வர்ற மாதிரி இருக்கு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று, இன்னொன்னு பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம். 4 ஞானங்கள்ல சொல்லியிருக்கிறார். இங்க உமாவதி சிவம் ஞானம் 2 சொல்லியிருக்கிறாரே. ஆக நான் ஞானம் 4-2 சொல்லி பெரிய சர்ச்சை ஒரு காலத்துல. அப்படி சர்ச்சை நடந்த போது கச்சேப முனிவர் பெருமான் மாதவ சிவஞானி அவருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவர், அவர் 7 இணையற்ற ஒரு இலக்கியம் செய்தார் தணிகை புராணம். அதிலே ஞானம் 2 தான் என்று சொல்லி இந்த பெரிய புராண பாடலுக்கு விளக்கமாக அவர் ஒரு பாடலே ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடல் மூலமாகவே விளக்கம் உரை எழுதி விளக்கம் சொல்வார்கள். பாடலுக்கு பாடல் மூலமாகவே விளக்கம் பாடினார். அதையெல்லாம் மறுத்து ஒரு சாரார் நூல்கள் எல்லாம் எழுதினார்கள். எழுதி ஞானம் 4 தான் என்று அவர்கள் சாதிக்க முயன்றார்கள். அதை நம்முடைய இந்த தூத்துக்குடியை சார்ந்த ஒரு சித்தாந்த அறிஞர் மன்னிக்கவேண்டும் அடியருக்கு அவருடைய பெயர் இப்ப கொஞ்சம் மறந்து விட்டேன். அது பெருமாள் எப்போதாவது கண்டிப்பாக உணர்த்துவார் என்று நினைக்கின்றேன். தூத்துக்குடியை சார்ந்த ஒரு சித்தாந்த அறிஞர் அருமையான ஒரு மறுப்பு நூல் எழுதி ஞானம் 2 தான் என்று என்பதை தக்க ஆதாரங்களோடு அசைக்க முடியாத ஆதாரங்களோடு அற்புதமாக எழுதினார். அந்த நூலை நான் ஒரு நூலகத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தேன். இப்போது தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு திருவுருள் தான் கொடுக்க வேண்டும். அவ்வளவு அருமையான ஒரு நூல் அது. கச்சேப முனிவர் பெருமானை அரண் செய்து ஆதீன புலவராக விளங்கிய அவர்கள் இல்லை நம்ம ஆதீன சமய பரப்புனர் போன முத்தையா பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இல்லை, இது வேற ஒருவர். அந்த கச்சேப்ப முனிவரையும் ஆதீன புலவராக இருந்த சபாபதி நாவலர் அவர்களும் ஞானம் 2 என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் மறுத்தார்கள். அவர்கள் அவர் 2 பேர் கருத்தையும் அரண் செய்து ஞானம் 2 என்று கச்சேப்ப முனிவர் பெருமான் செய்யுள் மூலமாக விளக்கம் கொடுத்தார்கள். அந்த செய்யுள் மூலமான விளக்கத்துக்கு நான் இப்ப உரை மூலமாக விளக்கம் தருகின்றேன். அதை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞானம் 2 என்றுதான் சேக்கிரார் சுவாமி சொல்லியிருக்கின்றார்கள். ஓமையிலா கலைஞானம் இது 1, இதுதான் ஆகமம். கலைஞானம் என்பது ஆகம ஞானம் தான். ஓமையிலா கலைஞானம் இது ஒரு ஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம் இது திருவருள். ஞானம் 2, 1 திருவருள், இன்னொன்னு ஆகமம்னு சொன்னார். ஓமையிலா கலைஞானம் ஆகமம், உணர்வறிய மெஞ்ஞானம் திருவருள். அப்ப முதல் 2 அடியில சொன்னது இவற்றுக்கு இவற்றினுடைய விளக்கம் அவ்வளவுதான். ஓமையிலா கலைஞானம் எப்படிப்பட்டது முதல் அடியில சொல்லியிருக்காரு. ஓமையிலா கலைஞானம்னா இந்த ஆகமங்கள், ஆகமத்தின் வழிவந்த நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் இதெல்லாம். இந்த மெய்கண்ட சாத்திரங்கள்ல நம்ம சிந்தனையை வச்சோம்னா இவை நமக்கு என்ன பேற்றை தரும், சிவபெருமான் திருவடியையே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தும் அந்த திருவை நமக்கு தரும். சிவபெருமான் திருவடி சிந்தனை இருக்கிறது, அது பெரிய செல்வம். அது அந்த செல்வத்தை அந்த திருவை நமக்கு தரக்கூடிய சிவஞானம் தான் இந்த ஓமையிலா கலைஞானம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஓமையிலா கலைஞானம் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்புறம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்பது எது? அது உணர்வதற்கரியது திருவருள். அந்த திருவருள் ஞானம் அது என்ன செய்யும் என்றால், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறவியையே போக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஓங்கி விளங்கக்கூடிய ஞானம் அந்த உணர்வறிய மெஞ்ஞானம். ஆகவே இரண்டாம் அடியை உணர்வறிய மெஞ்ஞானத்திற்கு அடையாக கொள்ள வேண்டும். முதல் அடி ஓமையிலா கலைஞானத்துக்கு அடையாக வருகிறது, இரண்டாம் அடி உணர்வறிய மெஞ்ஞானத்துக்கு அடையாக வருகின்றது. ஆக ஞானம் இரண்டுதான். அதான் உமாவதி சிவன் சொல்லியிருக்கின்றார்கள், அசைக்க முடியாத ஒரு பிரமாணம், உயர் ஞானம் இரண்டு, திருவருள் ஒன்று. ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலேன்னு சொல்லியிருக்கலையே, ஆகமமே அப்படி சொல்லுதுன்னு. அப்போ அந்த ஆகம அதை சொல்லக்கூடிய அந்த ஆகம ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டி பழனி சித்தாந்த சர்வம் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அந்த ஒரு ஆகம ஸ்லோகத்தை மேற்கோளாக தந்திருக்கின்றார்கள். ஆகமம் சொல்வதற்கு சான்றுன்னு சொல்லிட்டு அந்த ஆகம ஸ்லோகத்தை காட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு செய்தியும் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.